இனி அடுத்த பாட்டு அதே முப்புறத்தில் நடந்த இன்னொரு கதையை சொல்ல வருகிற. தச்சு விடுத்தலும் சாமாடி ஏற்றாலும் அச்சு முறிந்ததன் அழிந்தனமோ பூரம் குந்தி பர. தச்சு விடுத்தலும் தச்சன் கொண்டு போய் தேரை நிறுத்தினான். தச்சு என்பது தேவதச்சன், மயன் என்பவன். விடுத்தலும் சிவபெருமான் முன்னே போய் தேரை நிறுத்துகிறான். நிறுத்தின உடனே சிவபெருமான் சாமாடி இட்டலும் சாமந்த தேரின் மேல் கால் வைத்தார். கால் வைத்த அளவிலேயே என்ன ஆயிற்று? அச்சு முறிந்ததன்றும் தீபர. அந்த தேருடைய அச்சு முறிந்து விட்டது, தேரின் அச்சானது முறிந்து போய்விட்டது என்று சொன்னார். ஆகவே தேர் ஒன்று செய்யப்பட்டதும் அதை தச்சன் கொண்டு வந்து விட்டதும் அதில் சிவபெருமான் கால் வைத்ததும் கால் வைத்த உடனே அந்த தேர் அச்சு முறிந்து போனதும் ஆகிய கதையை மாணிக்க வாசகர் ஒத்துக்கொள்கிறார். அந்த கதையை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல நாம் இந்த கதையில இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண. அச்சு முறிந்தது என்று சொல்லுகிறாரே, இந்த தேரச்சு முறிந்தது என்று சொல்லுகிறாரே, இது எந்த இடத்திலே தேர் கொண்டு வந்து நிறுத்தினாங்க, எந்த ஊரிலே தேர் அச்சு முறிந்து போயிற்று என்று கேட்டால், திருவதிகை என்றதுதான் புராண கதைப்படி திருவதிகையில தான் முப்புறத்தை எரிக்கிறார். திருவதிகையில தான் இவர் இருந்து கொண்டு அங்கே அம்பு போடுகிறார், அம்பு போடுவதற்கு முனைகிறார். ஆனா அம்பு போடாலையும் முப்புறத்தை எரித்து விட்டார். அப்ப திரிபுரம் இது வந்து திருவதிகை என்ற ஊரிலே நடந்ததாக வீரச்சத்து கதை சொல்கிறது. அச்சிறுபாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு, அச்சிறுபாக்கம். அதாவது இந்த ஒரு பெரிய மருவத்தூர், மருவத்தூருக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. அது ஒரு பாடப்பெற்ற தரம், தேவார தரம். அந்த அச்சிறுபாக்கம் என்ற வார்த்தையை என்ன பண்ணாங்க, அச்சு இரு ஆக்கம் என்று பிரித்து சிவனுக்கு உரிய தேரனுடைய அச்சு முறிந்து போன ஊர். அந்த ஊர்லதான் சிவபெருமானுடைய தேர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கதை எழுதிட்டான் அந்த ஊர்க்காரர்கள். அந்த ஊரில் தான் தேரச்சு முடிந்து போய் என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் இந்த கதை இன்னும் எப்படி பெருசா போச்சுன்னா, ஏன் தேரச்சு முடிஞ்சது என்று ஒருத்தர் கேள்வி கேட்டார். எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் விநாயகரை வழிபட்டு விட்டு நடத்தணும். சிவபெருமான் உப்புறத்தை எரிக்க போகும்போது விநாயகரை வழிபடல, விநாயகரை வழிபடாதான் தேரச்சு முடிஞ்சு போச்சு. அந்த ஊர்ல ஒரு விநாயகர் ஒண்ணு வச்சு அந்த விநாயகர் தான் தேரச்ச முடிச்சா என்று அதுக்கு ஒரு விநாயகரையும் அந்த கோயில்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு அச்சிறுபாக்கத்துக்கு போன அந்த ஊர்லதான் இந்த கதை நடந்ததாகவும் அந்த தேரச்சை முடித்தது விநாயகர் என்பதாகவும் அங்கே இந்த விநாயகர் இருக்கிறதாகவும் கதை சொல்றார். விநாயகர் தான் தேரச்சை முடிச்சார் என்பதற்கு என்னையா சான்று இருக்குன்னு கேட்டா, அருணகிரிநாதர் சொல்லிவிட்டார். கைத்தலம் நீரைகனி அப்பமோடாவல் போரி கப்பிகாரி மோகன் அடிபணி என்று வருகிற பாட்டுல, அச்சிவன் ஊரை ராகம் அச்சது போடி செய்த அதிதீராகம், அச்சிவன் ஊரை ரதம் அந்த சிவன் ஏறி போன தேர் ரதம் அச்சது, அந்த ரதத்தினுடைய அச்சை முடித்த அதிதீரா ரொம்ப தீரம் உள்ளவனே பெரிய வீரனாகிய விநாயக பெருமானே. அந்த விநாயக பெருமான கதையில சொல்ற சிவனி அறிப்போன தேர் இந்த அச்சம் முறிச்சது விநாயகர் என்ற ஒரு கதையை அருணகிரிநாதர் சொல்லிட்டார். ஆனா அவர் அச்சிறுபாகத்தில் நடந்ததுன்னு சொல்ல, பொதுவாக தான் அவர் சொன்ன இந்த அச்சிறுபாக்கம் என்ற ஊரை வைத்து விட்டாங்க. சரி, இந்த அச்சிறுபாக்கத்துக்கு நாயன்மார்கள் போகி பாடல் பாடியிருக்கிறார்கள். நாயன்மாருடைய தேவாரம் தான் இருக்கு. அந்த தேவாரத்தை எடுத்து படிச்சா அந்த ஊர்ல இந்த தேர பத்தன கதை ஒண்ணு கூட ஒரு வரியில கூட வரல. அந்த ஊர்ல நடந்திருந்தா அந்த ஞான சம்பந்தரோ அப்புறம் அந்த ஊர்ல அந்த நடந்த முக்கியமான நிகழ்ச்சியும் ஊர் பெயர் அப்படி இருக்கிறதுனால அது அப்படி சொல்லி இருக்கணும். ஒரு பாடலில் கூட இந்த கதையை அவர்கள் குறிக்கவில்லை. அதனாலே அச்சிறுபாக்கம் என்ற அந்த பெயர் தேர் மட்டும் முடிந்ததற்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அவர்கள் இதை சொன்ன அந்த ஊர் பெயரை அச்சிறுபாக்கம் என்று பாடுகிறார்கள். ஆனால் அந்த தேரச்சு முடித்தது என்பதற்கு ஆதாரமாக கதை தெரியவில்லை. பின் அப்படியானா அந்த ஊருக்கு ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி, இன்னொரு ஆராய்ச்சி போறோம். அடுத்தபடி போறோம். இவங்க அச்சு இரு பாக்கம் என்று பிரிக்கப்படாத அச்சிறு பாக்கம், பாக்கம்னா ஊர், சிறு பாக்கம்னா சிற்றூர், ஆ என்றால் அழகிய, அழகிய சின்ன ஊர். பாக்கம் பாக்கம் என்று எத்தனையோ ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அது சின்ன ஊர், அது அதனால சிறுபாக்கம் என்று பெயர் வந்தது. அதோடு அழகா இருந்ததுனாலே அச்சிறுபாக்கம், ஆனா அழகு, அழகிய சிற்றூர், அவ்வளவுதான். அப்படி அழகிய சிற்றூர் என்ற அந்த ஊர் பெயரை இவங்க வலிந்து வேறு விதமா பிரித்து அதுக்கு இந்த புராண கதை நடந்த புராணம் உண்டு. அதாவது இறைவன் தேர் ஏறின போது அச்சு முடிந்தது என்ற கதை ஒன்று. இந்த கதையை அந்த ஊர் மேல போய் ஏற்றி விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த கதையை உங்களுக்கு அச்சிறுபாக்கத்தையும் சொல்லி அதுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதையும் உங்களுக்கு சொல்றேன். ஞானசம்பந்தர் போன்றவர்கள் அந்த கதையை அந்த ஊர் தேவாரத்துல குறிக்கவே இல்லை. அதனாலே இந்த கதை அந்த ஊரில் நடந்தது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவராக வருகிறோம். ஆக இதில் தக்கையாகத்தில் இந்த விதமாக அச்சிருந்த கதை வரும். இனி தேவாரத்திலேயே எத்தனையோ கதைகள் எல்லாம் வருது. முப்புறத்தை எரித்த கதை பல இடத்தில் சொல்றார். முப்புறத்தை எரித்தான், முப்புறத்தை எரித்தான், பல இடத்தில் தேவாரங்களை வருகிறது. அதில் தேரில் போகும்போது தேர் அச்சு முடிஞ்சு போச்சுங்கிற செய்தி இருக்கு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கிறது. வேற எந்த தேவாரத்துல பரவாயில்லை, ஒரே ஒரு தேவாரத்தில் மட்டும்தான் அச்சிருந்து போனது என்ற செய்தி குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். ஆகவே இந்த கதை பிராபல்யமாக இல்லை. பிராபல்யமா இருந்தா அடிக்கடி சொல்லுவார்கள். ஆனா முப்புறம் எடுத்த கதை பிராபல்யம், அதை பல இடத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறார். முப்புறம் எடுத்ததை ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னேயே இருந்தவர் திருமூலர். திருமூலர் சொல்றார் முப்புறம் எரித்ததை பத்தி, சொல்றார் இந்த முப்புறம் எரித்தது என்பது ஒரு தத்துவ கதை. அவருடைய கோட்பாடுபடி இது புராண கதை அல்ல, நடந்த கதை அல்ல. அதாவது மக்களுக்கு ஒரு தத்துவத்தை உணர்த்த வேண்டும். அந்த தத்துவத்தை புரிய வைப்பதற்காக ஒரு கதை சொன்னால்தான் அவர்களுக்கு புரியும். அந்த கதையை முதல்ல சொல்லி கொஞ்ச நாள் கதையை நம்பற கதையாகவே ஆக்கிவிட்டு அவன் அந்த தத்துவத்தை உணர வருகிற காலத்திலே இந்த கதை நடந்த கதை அல்லப்பா, இதிலிருந்து ஒரு தத்துவத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார். முப்புறம் எரித்தது ஒரு எரித்தது என்பது மூடர்கள், முப்புறம் எரித்தனன் என்று சொல்லுவர்கள் மூடர்கள், முப்புறத்தை எரித்தான் சோபுருமான் என்று சொல்லுகிறவர்கள் முட்டாள்கள். அப்புறம் முப்புறம் என்பது என்ன? முப்புறம் என்பது மும்மல காரியம், ஆணவம் கண்மம் மாய என்ற மூன்று மலத்தை அழித்த கதைதான் முப்புறம். ஆகவே முப்புறத்தை அழிக்க வேண்டுமானால் இந்த பூலோகம், அதன் பிறகு வேதமாகிய குதிரை, பிரம்மன் ஆகிய இவர்களால் போய் முப்புறத்தை எரிப்பதற்கு பிரம்மாவாலோ வேதத்தினாலோ மற்ற சூரிய சந்திரர்களாகிய இந்த சாமானியமான தேவர்களினாலே அழிக்க முடியாது என்பதனாலேதான் சிவபெருமான் கால் வச்சு தேர ஒடிச்சிட்டார். உங்களால முப்புறத்தை எரிக்க முடியாது, அதாவது மும்மல காரியம் உங்களால் நடைபெறாது என். அதுக்கு பிறகு மேருமலை வாசுகி என்றனா இந்த திருமால் போன்ற அக்னி வாயு என்ற தேவர்களாலும் முப்புறத்தை அழிக்க முடியாது என்பதற்காக சும்மா பயனற்ற கருவிகளாக எரித்து விட்டார். அது தன்னால் தான் ஆகும் என்பதனாலே தானே சிரித்து முப்புறத்தை எரித்து காட்டினார். அதனால இந்த தத்துவத்தை உணர்த்துகின்றதற்காக இந்த கதை வந்திருக்கிறது என்பதாக திருமூலர் இதை தத்துவ ரீதியாக விளக்கிவிட்டார். ஆனா ஞானசம்பந்தர் போன்றவர்களும் தத்துவ ரீதியாகவே சொல்லல, இத நடந்த கதை போலவே புராண கதைகளாகவே தன்னுடைய நூல்களை சொல்லி கொண்டு போகிறார். ஏன் என்று சொன்னால் ஞானசம்பந்தர் காலத்திலே இருந்த மக்கள் வேற்று மதத்தில போய் சமண பௌத்தத்திலே விழுந்து விடாமல் இருப்பதற்கு சைவத்தில் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அவர்களுக்கு போய் தத்துவம் பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் சமயத்துக்குள்ள வரமாட்டார். அவர்களுக்கு அப்பொழுது இறைவனிடத்திலே நம்பிக்கையும் இறை வழிபாடும் வேண்டும். அந்த இறை வழிபாட்டுக்கு இந்த புராண கதைகள் எல்லாம் தேவை. ஆகவே புராண கதைகளை பொய்யன்றோ தத்துவ கதை என்றோ உணர்த்தாமல் மெய்க்கதை போலவே அவர்களே வந்து ஊர் ஊரா போகி அந்த முறையிலே பிரச்சாரம் பண்ணினவர்கள். ஆகவே அவர்களுடைய பாடல்களில் இதை தத்துவமாக சொல்லாமல் உண்மை கதைகளைப் போலவே அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நாலாவதாக இன்னொரு பகுதி இந்த முப்புறம் எரித்த பாடல் கதை ஒன்று வருகிறது. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லார் இளமுலை பங்கனன்றும் தீபர. இந்த முப்புறத்தை எரித்த காலத்தில் இறைவன் ஒரு பெரிய சாமர்த்தியம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு புறத்திலே ஒவ்வொருத்தரை சாகாம பாதுகாத்திருக்கார். புறம் பத்தி எரியுது, புறத்துக்கு தலைவன் எரிகிறான், மற்ற ராட்சசர்கள் எல்லாம் எரிகிறார்கள். அதுல ஒரே ஒருத்தர், ஒவ்வொரு புறத்திலும் ஒருத்தர், மூணு புறத்துல மூணு பேர் மட்டும் சாகாம இருக்காங்க. அந்த நெருப்பு அவர்களை சுடல, எந்த விதமான அழிவும் இல்லாமல் அந்த மூணு பேரும் தப்பித்து வெளியில வராரு. இப்படி ஒரு சாமர்த்தியமாக செய்தார். ஏன் அந்த மூணு பேரை காப்பாத்தனா அப்படின்னு கேட்டா, இந்த முப்புறத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர் ராட்சசர்கள் தான். அந்த ராட்சசர்களை ஒவ்வொரு உரத்திலும் ஒருத்தன் மட்டும் பௌத்தனா மாறல,
பௌத்தர்களாக வச்சு பெருமாள் எல்லாரையும் பௌத்தரா மாத்தினாரே, அப்பொழுது அந்த முதல் புறத்திலே இருந்த ஒருவன் ஆகா என்ற பெயரை உடைய ஒரு ராட்சசன், அவன் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இரண்டாவது ஒரு புறத்திலே இருக்கிற ஒரே ஒருவன் அந்த மாதிரி பௌத்தனாக மாறல, அவனுடைய பெயர் ஊகு என்று பெயர், ஒருத்தன் பேர் ஆகா இன்னொருத்தன் பெயர் ஊகு. மூணாவது இருக்கிறானே அந்த புறத்தில் இருக்கிற அந்த எதில் இருக்கிறோம் வானாசூரன், இவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் வானாசூரன் என்பவன். அந்த வானன் என்பனுடைய மகன் தான் உஷை, உஷை என்ற பெண் தான் மன்மகன் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வரா பெருமாள் அந்த பெண் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் என்றதான் பார்க்கிறோம், அது வைணவ கதையில போகும். அந்த வானாசூரன் இந்த மூன்று பேர்களும் சிவபூஜை செய்தவர்களாக அந்தந்த புறங்களிலே இருக்கிறார். இப்ப சிவபெருமானுக்கு முப்புறத்தை அழிக்கிற காலத்துல மூணு பேருக்கு தொந்தரவு இல்லாமல் மற்றவர்கள் மட்டும் அழிக்கும், அது ஒரு பெரிய சாமர்த்தியமான செயல். அதை சொல்றார் உய்ய வல்லார் தப்பிக்க வேண்டிய ஒரு சிவபூஜை செய்ய வல்லவர்களிலே ஒரு மூவரை ஆகா ஊகு வானாசூரன் என்ற மூன்று பேரை காவல் கொண்டு அவர்களை மட்டும் காப்பாற்றி எய்ய வல்லானிக்கே மற்றபடி அந்த முப்புறத்தை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவனாகிய சிவபெருமானுக்கு இது ஒரு பெரிய ஆற்றல் அல்லவான்னு ஒருத்தர் பேசினார். இந்த மூணு பேரையும் வைத்து காப்பாற்றி அந்த முப்புறத்தை மற்றவர்களை எல்லாம் அழித்திருக்கிறானே அப்பேற்பட்ட வல்லமை உடையவன் எங்கள் சிவபெருமான், அவனுக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி உந்தி பெற அவனுக்கே என்று நிறுத்திவிட்டு ஒரு சொல் வரிவிச்சு பாட்ட முடியும். அவனுக்கே வெற்றி, வெற்றி உண்டாயிற்று என்று ஒரு சொல் அங்கே வரிவித்து அந்த பாடலை முடித்து பொருள் செய். இப்படி செய்யுள்ள தேவையான ஒரு செய் ஒரு சொல்லோ ஒரு தொடரோ மறைஞ்சிருக்கும், அதுக்கு எச்சம் என்று பெயர், அது இசையச்சம் என்றும் சொல்வார். அந்த இசையத்தினாலே அந்த சொல்ல வரிவிச்சு பொருள் முடிக்கும். இப்படி ஒருத்தி சொன்னார் முப்புறத்திலே மூணு பேரை காப்பாற்றி மற்றவர்களை எல்லாம் அழிப்பதிலே வல்லவனாகிய பெருமானுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி பார் என்று ஒருத்தி சொன்னாள். அப்புறம் அதற்கு இரண்டாவது பெண் என்ன சொல்கிறாள், அவன் யாரு தெரியுமா, இளமுளை பங்கன இளைய நகிலை உடையாளாகிய உமாதேவிக்கு கணவன். அவன் யாரு தெரியுமா, அவன் தான் மட்டும் எரிச்சு விடல, உமாதேவிய பக்கத்துல துணையா வச்சத்தால்தான் அந்த மூணு பேரை காப்பாத்திருக்கிறான். மூணு பேரை காப்பாற்றி எரிக்க வேணுமானால் தாய்மை சக்தி வேணும், தெய்வத்திலேயே இறக்க குணமுடையது தாய்மை. அந்த தெய்வத்திலே இறைவன் ஆணாகவும் இறைவி பெண்ணாகவும் இருந்து ஒரே உருவத்திலே இருக்கிறதுனாலே அவன் மட்டும் சாதாரண ஆள் அல்ல, உமாதேவிய பக்கத்துல வச்சுட்டு போனதுனாலே தான் அந்த மூணு பேரை காப்பாற்ற முடிந்தது, தாய்மை குணத்தினாலேயே காப்பாற்றிருக்கிறான் என்று அந்த கதைக்கு இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சிறப்பு செய்து இன்னொரு பேர் பாடி காட்டினார். இந்த ஒரு கதை மிக நுட்பமான ஒரு கதை, முப்புறம் எடுத்ததே பல இடத்தில் சொல்றார்களே தவிர அதில் மூணு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி தேவாரத்துல ஒன்றிரண்டு பாடல்கள்ல வரும், இங்கேயும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பாடல்லையும் இதே திருவாசகத்தில் மூணு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் சொல்லியிருக்கிறார். அந்த மூன்று பேர்ல மூன்று பேரையும் இறைவன் காப்பாற்றியதோடு அல்ல, மூணு பேருக்கு மூணு வேலை கொடுக்கிறான், உத்தியோகம் கொடுக்கிறான். அந்த ஊர்ல இருந்து சிவபூஜை செய்து அதை தப்பித்து வந்த உடனே அதுல ஒருத்தனுக்கு குடமுழா வாசிக்கிற பணி கொடுத்தான், வானாசூரன் என்பவனுக்கு ஆயிரம் கை, ஆயிரம் கையினாலே ஆயிரம் முகங்களுடைய பெரிய குடத்தாலாகிய ஒரு முழவு, ஒரு குடத்துக்கு மேல ஒரு வாய் தான் இருக்கும், அந்த ஒரே ஒரு வாய் மேல ஒரு தோலை கட்டி அதை மூடி அடிச்சோமான அதுக்கு குடமுழான்னு பெயர். அதுல அந்த நடுவாயை சுத்தி மேலும் இன்னும் நாலு வாய்கள் உண்டா, நாலு குடத்து வாயை வச்சு அதுக்கு நாலு சின்ன சின்ன தோல் கட்டி அதை வாசித்தார்களானால் பஞ்சமுக வாசிக்கு பேர். இது திருவாரூரில் இருக்குது அஞ்சு முகம். அதே போல அந்த குடத்தை சுத்தி ஆயிரம் வாய்கள் வைத்து ஆயிரம் தோல் போர்த்தி ஆயிரம் கைகளால் ஏக சமயத்தில் அவன் வாசிக்க வல்லவனாக இருக்கிறான். அதனால அவனுடைய குடமுழா ஆயிரம் முகமுடையது, அப்பேற்பட்ட குடமுழா வாசிக்கிறதாக வானாசூரனை வைத்துக் கொண்டா என்று இந்த திருவாசகத்திலே சொல்றார். சரி, மற்ற ரெண்டு பேர் என்ன ஆனார்கள் அதை இதில் சொல்லல. இந்த திருவாசகத்திலே இங்கே முப்புறத்தில் மூணு பேர் காப்பாற்றப்பட்டார்கள் வருது, இன்னொரு திருவாசகத்திலே இந்த மூணு பேரில் ஒருவனை தனக்கு குடமுழா வாசிப்பதற்கு வைத்துக் கொண்டார் என்று சொல்லுகிறார், மற்ற ரெண்டு பேர்கள் என்ன ஆனார்கள் என்ற செய்தியை இவர் சொல்லல. ஆனா இவருக்கு முன்னேயே அது கதை வெளிவந்துச்சு, அந்த ரெண்டு பேருக்கு யார் உத்தியோகமும் என்ன உத்தியோகம் கொடுத்தார் என்பதை சுந்தரர் சொல்லியிருக்கிறார். இந்த மாணிக்க வாசகரும் ஒன்பதாம் நூற்றாண்டு, சுந்தரரும் ஒன்பதாம் நூற்றாண்டு, சுந்தரருக்கு பின்னே ஒரு சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு பின்னே தான் மாணிக்க வாசகர் இருந்திருக்கிறார். தனக்கு முன்னே இருந்த சுந்தர் அந்த கதையை சொன்னதனாலே அதிகமா சொல்லாமல் கொஞ்சமா சொல்லி விட்டு விட்டார். சுந்தரர் திருப்புன்கூருக்கு போய் திருப்புன்கூர்ல தேவாரம் பாடுறார். அந்த திருப்புன்கூர் தேவாரத்துல முப்புறத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட மூன்று பேர்ல ரெண்டு பேரை உன்னுடைய கைலாசத்தின் கோயிலுக்கு ரெண்டு வாயில் காவலராக ஏற்றுக்கொண்டீர், வாயில் காவலராக வைத்துக் கொண்டீர். கைலாசத்தினுடைய கோபுரவாசல்ல ரெண்டு துவாரபாலகர்கள், ஒருத்தன் ஆகா இன்னொருத்தன் ஊகு, ரெண்டு பேரையும் வாயில் காவலராக வச்சுட்டார். அதற்கு பிறகு குடமுழா வாசிக்கிறதுக்காக இந்த வானாசூரனை வைத்தார். இது கொண்டாருன்னு இன்னும் ஞானமா ஊகு என்பவன்ல ரெண்டு பேரும் ரொம்ப இசையில கெட்டிக்காரர், பிரமாதமா பாட்டு பாடுவார். அப்படி பாட்டு பாடுகிறவர்கள் பாடிக்கொண்டே வரும்போது அப்படின்னு ஆலாபனம் பண்றார்கள் இல்லையா, அது மாதிரி இவன் ஆலாபனம் பண்றவன் இவன், அதனாலதான் அவனுக்கு ஆகா. இன்னொரு பெண் என்ன பண்றான், பாட்டு பாடு அப்படின்னு ஆலாபனம் பண்ணுவான். அவன் அந்த மாதிரி ஆலாபனம் பண்றதே அவன் வழக்கமானதுனாலே அவனுக்கு ஊகுன்னு பெயர். ஆகா ஊகுன்னு பேர் வந்தது ஒரு மரியாசத்துக்கு இல்ல, அவனுடைய சங்கீதத்திலே அந்த கமதங்களை ஆலாபனங்களை எல்லாம் ஆகா என்றோ இன்னொருத்தன் ஊகு என்றோ சொல்லிக் கொண்டிருந்து இசை பாடுகிறார்கள். அந்த இசையை கேட்க சுவாமிக்கு ரொம்ப ஆனந்தம். இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடும்போது வெறுமே பாட்டு மட்டும்தான் போறாது, தாள வாக்கியமும் வேணும். அதுக்கப்புறம் நீ உட்காது தாளம் போடு, அவங்க ரெண்டு பேரும் பாடிட்டோம், அவன் பாட நீ தாளம் போட அந்த பாட்டை நான் கேட்கணும், எனக்கு ஆசையா இருக்குன்னு இந்த மூணு பேருக்கும் மூணு உத்தியோகம் கொடுத்தா என்பதை அவரே சொல்றார். சுந்தர் அந்த பாட்டை முழுக்க சொல்லிட்டார். ரெண்டு பேரை வாயில் காவலராக வைத்து ஒருவனை குடமுழாவாக திரட்டவனாகவும் நீ அமைத்துக் கொண்டாய். அதனாலே நீ ஆபத்து காலத்தில் அடியாரை காப்பாற்றுவாய் என்று உன் திருவடி அடைந்தேன் என்று அந்த பாட்டுல விவரமாக சொல்றார். மூணு பேரையும் அவர் காப்பாற்றி மூணு பேருக்கும் ஒரு உத்தரவு உத்தியோகம் கொடுத்தது ஆகிய கதை வரலாறு சுந்தரராலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். இந்த நான்கோடு திரிபுர சம்ஹாரம் நிறைவேற்றது. நீ யாக சம்ஹாரம் வரப்போகிறது. யாக சம்ஹாரத்தை பற்றிய அடுத்த பகுதியை நான் பார்க்கணும். இந்த யாக சம்ஹாரத்தை பற்றிய கதையை கொஞ்சம் முதலே சுருக்கமாக சொல்லிவிட்டு பிறகு பாடலுக்குள் வருகிறேன். பிரம்மா என்பவன் உலகத்தை படைக்கிறவன். அவன் உலகத்தை படைக்கிற போது நீ இப்படி இருக்க வேண்டும் என்று அவன் தலையிலே எழுதி விடுகிறான், விதித்து விடுகிறான். விதித்தல் என்றால் கட்டளைகள், நீ இப்படித்தான் உலகத்துல வாழணும் என்று தலையில எழுதி விடுறதுனாலே அந்த பிரம்மாவுக்கு விதி என்று. அப்படியே இருக்கிற பிரம்மா என்ன பண்ணா, ஒரு நாள் தன் மனசிலே என்னை போல சிறந்த அறிவாளி ஒருவன் இந்த உலகத்துல உண்டாகணும்னு மனசுல நினைத்தான். நினைச்ச உடனே மனசிலிருந்து ஒருவன் ஒரு புத்திரன் பிறக்கிறான். பிரம்மாவுக்கு மனசிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கிறார். அந்த பிள்ளைதான் தக்கன். அவன் அதே பிரம்மாவிடத்திலே வேதங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டான். அந்த பிரம்மாவை போல தானும் படைக்க கற்றுக்கொண்டான். அவனும் ஒரு உலகத்தை தனியா படைன்னு அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தான். அதனால பிரம்மாவுக்கு விதி என்று பெயர், அவனுடைய மகனுக்கு சிறுவிதி என்று பெயர். சிறுவிதின்னு வரும், அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கதையை நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வரேன். ஆகவே பிரம்மாவினுடைய பிரம்மாவுக்கு விதி என்றும் அவன் மகனாகிய தக்கனுக்கு சிறுவிதி என்றும் பெயர். அந்த தக்கன் பலரிடத்திலே வரமாகி பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார். அவனுக்கு 27 பெண்கள் பிறக்கிறார், ஆண்களே கிடையாது, 27 பெண்கள். அந்த 27 பெண்களும் தேவர்களை சிறந்தவர்களாக ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் நினைச்சான். ஆனா அப்பொழுது அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து என்ன சொன்னார்கள், நீங்க தனித்தனியா 27 பேரு கொடுத்தா நாங்க வேறு வேறு இடத்துக்கு போவோம், நாங்க ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு பேசிக்கொள்ள முடியாது, அதனால ஒரே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்து 27 பேரையும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அப்ப ஒரே வீட்டுல நாங்க 27 பேரும் இருப்போம், நாங்க 27 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இப்ப வாழற மாதிரியே ஒருத்தர் பேசிக்கொண்டு வாழ சௌரியமா இருக்கும் என்று தக்கன் இடத்திலேயே கேட்டுக்கொண்டார். தக்கன் அழகான ஒருவனை தேவர்களை தேர்ந்தெடுத்தான். சந்திரன் தான் அழகிலே ரொம்ப சிறந்தவன், தேவர்களிலேயே பேர் அழகுடையவன் சந்திரன் தான். அதனால சந்திரனை கூப்பிட்டு இந்த 27 பெண்களை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ மணந்துகொள், ஆனா இந்த 27 பெண்களையும் நீ சமமாக பாவிக்கணும், ஒருத்தரையும் ஏற்றத்தாழ்வாக பாவிக்க கூடாது என்று. சரி என்று 27 பேர்களையும் சந்திரன் கல்யாணம் பண்ணி கொள்கிறான். அப்ப சந்திரன் ஆகாசத்திலேயே சுற்றி வருவதனாலே அந்த வீதி முழுவதும் அவனுக்கு வீடு. அந்த வீட்டிலே இந்த 27 பெண்களும் 27 நட்சத்திரங்களாக மாறி அங்கே தங்குகிறார்கள். அந்த சந்திர வீதி உலகத்தினுடைய ஒரு பெரிய வட்டம், உலகத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்திலே 27 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய மனைவிமார்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார். இவன் சந்திரன் சொன்ன 27 பெண்களிடத்திலும் நான் எப்படி அணுகுகிறேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணாக நான் அனுபவிக்கிறேன். புரியுங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் ஒவ்வொரு நாளைக்கு வருகிறேன். இன்னைக்கு அஸ்வின் நட்சத்திரத்தில் இப்ப, நாளைக்கு பரணிக்கு போவேன், நாளைக்கு அப்புறம் கார்த்திகை போவேன், இப்படியே 27 பெண்களுக்கு நான் வந்துடுறேன். அதனால 27 பெண்களிடத்துல சமமாக நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அதை நடத்தி கொண்டிருந்தான். அப்படியே பல நாள் நடந்து கொண்டு வருகிற காலத்துல கொஞ்சம் ஒரு நாளுங்கிறதுல சில நாள் ஏத்த இறக்கம் பண்ண ஆரம்பிச்சான். சில இடத்துல அதிக நாள் இருப்பான், சில நட்சத்திரம் அதிக நேரம் இருக்கும், சில நட்சத்திரம் குறைஞ்சிருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த சந்திரன் இப்படி வித்தியாசம் பண்ண ஆரம்பிச்சான். ரோகிணி என்ற பெண்ணிடத்துல அதிக ஆசை வச்சு அங்க அதிக நாளிகை தங்க ஆரம்பித்தான். மற்ற பெண்களிடத்திலாம் குறைந்த நேரமே இருக்க ஆரம்பித்தான். இதனால் மற்ற 26 பெண்களுக்கும் மன வருத்தம் ஏற்பட்டது. 26 பேரும் தன் தகப்பனாகிய தக்கனிடத்திலே போய் சொன்னார்கள், ரோகிணி இடத்தில்தான் அவன் அதிக ஆசை வச்சிருக்கிறான், எங்களை எல்லாம் அதிக ஆசை பாராட்டவில்லை. உடனே தக்கன் அவனை கூப்பிட்டு, நான் சொன்னதுக்கு நீ தவறா நடந்ததுனாலே உனக்கு ஒரு சாபம் பிடி, இன்னிலிருந்து உன்னுடைய 16 கலைகள்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கலையா அழிந்து போகட்டும் அப்படின்னு. சந்திரனிடத்திலே அவனுடைய அழகு 16 கலைகளாக பிரிந்திருக்கிற கலைனா பிரிவுன்னு அர்த்தம். அவனுடைய உடம்பிலே 16 கலைகள், 16 விதமான அழகுகள், பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு கலையாக குறையட்டும் என்று சொல்லிவிட்டான். இவனுடைய சாபப்படி ஒரு நாளைக்கு ஒரு கலையா குறைந்து கொண்டே வருது, அவன் அழகு குறைந்து கொண்டே வருகிறான். இவனுக்கு 3 கலைதான் பாக்கி இருக்கு, இனிமேல் தன்னால் தப்பிக்க முடியாதே, இந்த 3 கலையும் தேர்ந்து போனால் என்ன செய்வதென்று பிரம்மனிடத்துல ஓடி என்னை காப்பாற்றுன்னு கேட்கிறேன். அப்பா பிரம்மன் சொல்றார், தக்கன் என்னை விட என் மகனா இருந்தாலும் என்னை விட பெரிய வரம் பத்தமே, அவன் போட்ட சாபத்தை என்னால நீக்க முடியாது, நீ திருமால்கிட்ட போய் பார். திருமால்கிட்ட போனான். திருமாலின் சொன்னார், தக்கன் ரொம்ப வரம் பெற்றவன், என்னாலும் அவனிடத்துல எடுத்து நிக்க முடியாது, நீ சிவபெருமானிடத்துல போன. அப்புறம் கடைசியில் அவன் ஒரு பிறையா தெரிஞ்சு போனான். இதெல்லாம் சுத்திட்டு போறதுக்குள்ள ஒரே ஒரு பிறைதான் பாக்கி இருக்கு, ஒரு கலைதான் அவனுக்கு இருக்கு. அந்த ஒரு கலையோடு சிவனுடைய காலில் போய் விழுந்து தன் கதையெல்லாம் சொல்லி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்ன. சரி, என்னை அண்டி விட்டதுனாலே நான் உன்னை காப்பாற்றுறேன் சொல்லி அவன் குற்றத்தை மன்னித்து, அந்த சாபத்தை நான் எதிர்க்க முடியாது, அதற்கு பதிலாக நான் வேற ஒரு சாபம் உனக்கு கொடுக்கிறேன். அதாவது எப்படி என்ன, அவன் உன்னை ஒவ்வொரு கலையா குறைய சொல்லி உனக்கு சாபம் கொடுத்தான், நான் அந்த கலையை அவனுடைய சாபப்படி நீ 16 கலையும் அழிஞ்ச பிறகு ஒரு கலை மட்டும் உனக்கு அழியாம இருக்கும், அந்த ஒரு கலையில் இருந்து மறுபடியும் நீ 15 கலை வளைஞ்சு விடுவார், 15 நாள்ல இன்னொரு 15 கலை வளரும்படியாக உனக்கு சாபம் கொடுக்கிறேன் என்று சோபெருமான் அதற்கு மறு சாபம் கொடுத்தார். அந்த ஒரு கலையோடு தன் தலையில் வைத்துக் கொண்டார். அந்த தலையில் இருக்கிற ஒரு கலை மட்டும் அழிவதே கிடையாது, மற்ற கலைகள் எல்லாம் தேயும், மற்ற கலைகள் வளரும். இதை இந்த மாதிரி அவன் மறுபடியும் உடம்பு பெற்று விட்டான் என்றது தக்கனுக்கு தெரிந்தது. தக்கனுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு பெண் இருந்தாள், இந்த 27 பெண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பெயர் தாட்சாயினி. தாட்சாயினி என்ற பெண்ணை சிவபெருமானுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தான். எனக்குடைய மருமகன் என்ன மீறி நடக்கிறான், அவன் அப்படி எப்படி அவனுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு, அவன் எனக்கு மருமகன்னா எனக்கு கீழ்பட்டவன் தானே சிவன், எனக்கு மீறி சந்திரனை எப்படி ஆதரிக்கிறது, அதனாலே அந்த சிவனிடத்திலே நான் போட்டியாக நடக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்தான். அவனுக்கு சிவனுக்கு அவமானம் உண்டாக்க வேண்டும் என்று ஒரு யாகம் செய்ய ஆரம்பித்தான். யாகத்திலே எல்லா தேவர்களும் வருவார்கள், எல்லா தேவர்களுக்கும் அபிஷ் கொடுப்பார்கள், அதுபோல சிவனும் வருவார், சிவனுக்கும் அபிஷ் கொடுப்பார்கள். ஆனா முதல் சிவனுக்கு அபிஷ், அப்புறம் திருமால், அப்புறம் பிரம்மா, அப்புறம் இந்திரன், அப்புறம் அக்னி, இப்படி வரிசையா தான் அபிஷ் கொடுக்கணும். இந்த முறையிலே எல்லா தேவர்களுக்கும் சொல்லுவதற்கு அவன் நினைக்கிற போது அதுல சிவனை மட்டும் கூப்பிடக்கூடாது, நம்முடைய யாகத்துல ஒரு புதுமை செய்யணும். இதுவரையில் செய்தவர்கள்லாம் சிவன் முதலில் எல்லா தேவரையும் கூப்பிட்டார்கள், சிவனை தவிர மற்ற எல்லா தேவரையும் அழைச்சி யாகம் செய்கிறது என்ற முடிவுக்கு அவன் வர, அதனாலே மற்ற எல்லா தேவரையும் அழைச்சி யாகம் செய்ய ஆரம்பித்தான். இந்த செய்தி கைலாயத்திலே தெரியுது. சிவபெருமான் சரியா விட பண்ணிட்டு போட்டோம், ஒண்ணும் செய்யாமல் இருந்து விட்டார். தாட்சாயினி மட்டும் எங்க தகப்பனார் யாகம் செய்கிறார், அந்த யாகத்துக்கு நாம் போகணும் என்று கேட்கிறார். அப்போ சிவன் சொல்றார், நமக்கே அழைப்பு வரலையே, அழைக்காத வீட்டுக்கு நாம எப்படி போறது, அழைப்பு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன. இல்லை, நீங்கள் வர வேண்டாம், நான் மகள் என்ற முறையிலே அழைப்பு இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு போறேன். சரி, நீ போனால் பிறகு வந்த விளைவை நீ தான் ஏத்துக்கணும், அதனால் நீ போய் வா, நான் மறுக்கவில்லை என்ற அவளை கேட்டு போக்குறேன். தட்சனுடைய வீட்டினுடைய முன்புறத்திலே பெரிய யாகசாலை போட்டு யாகத்திலே எல்லா தேவர்களும் கூடியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த தாட்சாயினி தெரு வழியாக வந்தவர் அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் பார்த்து சிவபெருமான் இல்லாமல் அவள் மட்டும் வராள்னு பரிகாசம் பண்ணுவார். அப்போ அவளுக்கு அவமானம் வரும். அதுக்காக அந்த தாட்சாயினி என்ன பண்ணாள், தெரு பக்கமா யாக நடக்கிற பவிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவள் அடுத்த தெரு வழியா வந்து வீட்டு கொல்லப்புறம் வழியா அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறார். ஒரு வீட்டு பெண் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போனாள், திருவாசப்படியாகத்தான் வீட்டுக்குள்ள போகணுமே தவிர கொள்ளவாசப்படியா வரக்கூடாது. பக்கத்து வீட்டுல போந்து கொள்ளவாசப்படியா அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுல பிறந்த பெண் அந்த வீடு வாழணும்னு சொன்னா வாசப்படி வழியா போனவே தவிர கொள்ளவாசப்படியே வராது. இது இறைவன் வேணும்னே இப்படி செஞ்சு விட்டான். இதை யாகத்தை அழிக்கணும். இந்த பெண் தாய் வீட்டுக்கு போகும்போது திருவாசல் வழியா போக முடியாம வச்சு கொள்ளவாசப்படியா வச்சுட்டா இது அவளுக்கு தெரியாது. அவ்வாறு கொள்ளவாசப்படியா உள்ள போறாரு. அந்த தக்கனுடைய மனைவி மேனை அவள் தன் மகளை கண்ட உடனே வான்னு கூப்பிட்டாள். ஆனா தட்சன் பார்த்து நீ ஏன் இங்கே வந்தாய், நான் உன்னை அழைக்கலையே, நீ வரக்கூடாது என்று அவன் தடுக்கிறான். அப்பொழுது அவள் எத்தனையோ நியாயங்களை எல்லாம் சொல்றான். எத்தனை நியாயம் சொன்னாலும் எனக்கு சிவபெருமான் இனிமேல் மருமகன் இல்லை, அவன் தேவனும் அல்ல, அவனை விட நான் பெரியவன் என்று இந்த யாகத்தை செய்து நிரூபித்து விடுகிறேன் பா என்று சொல்லி யாகத்தை செய்ய போகிறேன், நீ இங்க இருக்க அதே போ என்று விரச்சுட்டான். அது பிறகு அவள் அந்த வீட்டில் இருந்து மறுபடியும் கைராயம் போய் நிற்கிறாள். அவள் அவமானப்பட்டு வந்ததனாலே சிவனுக்கு கோபம். அந்த கோபத்தில் இருந்து மகாருத்ரர் என்ற ஒருவர் தோன்றுகிறார். வீரபத்திரர் பல பேர் தோன்றுகிறார்கள். காணிகள் பல பேர் தோன்றுகிறார்கள். இத்தனை பேரையும் யாகத்துக்கு அனுப்பி யாகத்தை அழித்து வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார். அங்கிருந்து வீரபத்திரர் அப்புறம் மகாருத்ரர் காளி அத்தனை பேர் வர அந்த யாகத்தில் புகுந்து அங்கே உட்கார்ந்திருக்கார்களை சாப்பிடுவதற்காக யாகமே நடக்கல. யாகத்துக்கு தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள அந்த யாகத்துல வந்து அங்க இருக்கிறவங்க ஓடி போகாம சுற்றி வளைத்து ஒவ்வொருத்தரையும் தண்டனை கொடுக்கிறார். அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை. அந்த தண்டனைகள்லாம் தான் இந்த பாட்டுல யார் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தது என்பதெல்லாம் இந்த பகுதியில வருது. அதான் அதிகமான பாடல்கள். 5வது பாடல்ல இருந்து 16வது பாடல் வரை வருது. அதாவது கேட்டால 11 பாடல்கள் இந்த தக்கையாக்க கதை தொடர்கிறது.